إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ونبينا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان صدق الله مولانا العظيم وقال النبي عن ابن عباس رضي الله تعالى عنه قال كان رسول الله صلى الله عليه وسلم أجود الناس بالخير وكان أجود ما يكون في شهر رمضان أو كما قال صلى الله عليه وسلم فهلانيتم الله كي الحمد لله அவன் தனித்தவன் இணை துணையற்றவன் தனித்து நின்றே அனைத்து விடயங்களையும் நடத்தாட்டி கொண்டிருக்கிறான் என்பதாக சாட்சி பகர்கிறேன். மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய அடியாரும் திருத்தூதராகவும் இருக்கிறார்கள் என்று சாட்சி பகர்கிறேன். சலாத்தனும் கருணையும் சலாமனும் ஈடேற்ற வந்தனமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறையை தமது வாழ்க்கையாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஈ தாபிஈன்கள் கியாமத் நாள் வரும் வரைக்கும் அன்னாருடைய வாழ்க்கையை பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் உண்டாக வேண்டும் என்று அல்லாஹுடன் பிரார்த்திக்கிறேன். அல்லாஹ்வின் மாளிகையிலே ஏத்திகாப் நியத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எந்தெந்த சந்தர்ப்பங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாக நமக்கு எப்படி வழிகாட்டி தந்திருக்கிறானோ அந்த முறைப்படி நமது அனைத்து நிலைமைகளிலும் சந்தர்ப்பங்களிலும் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆரம்பமாக அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தென்னும் அன்பு கட்டளையிடுகிறேன், நல்லுபதேசம் செய்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இன்றைய நாள் 1433 ஷாபான் 8ஆம் மாதம் 15ஆம் நாளில் நாம் வீற்றிருக்கிறோம். இன்னும் சில நாட்களில், அதாவது எதிர்வரக்கூடிய 20ஆம் திகதி ரமலானுக்குரிய பிறை பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்றைய நாள் பிறை தென்பட்ட தகவல் கிடைப்பதை வைத்து முடிவு செய்யப்படுமாக இருந்தால் 21ஆம் திகதி நாம் வாயில் நோன்பை நோற்றவர்களாக இருப்போம். பிறை தகவல்கள் கிடைக்காத பட்சத்தில் 22ஆம் திகதிதான் நாம் நோன்பு நோற்கக்கூடியவர்களாக இருப்போம். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று ஷாபானுடைய 15 என்று சொல்லும் போது இதனுடைய சில விடயங்களை நாம் தெரிந்து கொள்வது மிக அவசியமாகும். இந்த ஷாபானுடைய மாதத்தில் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதிகமான நோன்பு நோற்றிருக்கிறார்கள். சில அறிவிப்பின் பிரகாரம் நபி அவர்களுடைய மனைவியர்கள் ரழியல்லாஹு அன்ஹும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த மாதத்தில் முழுமையான நாட்கள் முழுமையாகவே நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார். அதே நேரத்தில் உம்மத்தை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்க ஷாபானுடைய அரைவாசியை அடைந்து கொள்வீர்கள் என்றால் அதற்கு பின்னால் நீங்கள் நோன்பு பிடிக்க வேண்டாம் என்றும் தடுத்திருக்கிறார்கள். ஷாபானுடைய 15 பிறையை அடைந்து விட்டீர்களா, அது முடிந்து 16 பகுதி ஆரம்பமாகிறதா, அதற்கு பின்னால் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டாம் என்று ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்திருக்கிறார்கள். இதற்கான ஒரு காரணம் நாம் யோசிக்கலாம், நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானுடைய 29-30 நாட்களுமே நோன்பு நோற்றிருக்கிறார்கள், ஆனால் உம்மத்துக்கு 15 பின்னால் பிடிக்க வேண்டாம் என தடுத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் நன்மையான காரியங்களில் நோன்பை பிடித்து அடையும் பாக்கியங்களில் உம்மத்துக்கு நபி அவர்கள் அநியாயம் செய்தார்களா, நன்மையில் முன்னேற விடாமல் தடுத்தார்களா என்ற ஒரு சிந்தனை கேள்வி வரலாம். அன்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, உம்மத்தில் தாயுடைய தன் குழந்தையில் தாயை விடவும் எத்தனையோ மடங்கு தன்னுடைய உம்மத்தில் அன்புள்ள நபி அவர்கள் தன்னுடைய உம்மத்து நன்மையில் போட்டியிட வேண்டும் என்ற நோக்கத்திலே, நன்மை அதிகரிக்க அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற கவலையிலேயே தன்னை தானே அழிச்சு கொண்டவர்கள் போன்று கஷ்டப்பட்ட ஹபீப் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷரியத்துடைய எந்த விடயத்திலும் நமக்கு அணுவளவும் அநீதம் செய்தவர்கள் அல்ல, நமக்கு அணுவளவும் கேடு விளைவிக்க வேண்டும் நஷ்டம் விளைவிக்க வேண்டும் என்று சிந்தித்தவர்கள் அல்ல. மேலான சகோதரர்களே, இது விடயத்திலும் கூட ஹபீப் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நன்மையை தான் நாடி இருக்கிறார்கள், நமக்கு உதவிதான் செய்திருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஏனென்றால் ஹபீப் நமக்கு தெரியும், நோன்பு பிடிக்கும் போது ஏது உடம்பில் ஒரு அசைவு வரத்தான் செய்யும், ஒரு சோம்பேறித்தனம் வரத்தான் செய்யும், உடம்பில் ஒரு பலகீனம் தெரிவது போன்றுதான் இருக்கும். ஆனால் நாங்கள் இந்த மாதத்தில் நோன்பை பிடித்து எங்களுக்குள் பலகீனத்தை உருவாக்கிக் கொள்வோம் என்றால், எங்களுக்குள் சோம்பேறித்தனத்தை உருவாக்கிக் கொள்வோம் என்றால், நாம் எதிர்நோக்கக்கூடிய ரமதானுடைய மாதம் மிக சிறப்பான மாதம், 12 அதை போன்றொரு பாக்கியமான மாதம் எதுவும் கிடையாது. அப்படி பெருமதியான ஒரு மாதம், அந்த மாதத்தில் நாம் நோயாளியாகியோ அந்த மாதத்துடைய ஒரு நோன்பை சரி பிடிக்காமல் நாம் விட்டு விடுவோம் என்றால் ஆகப்பெரிய நஷ்டவாளிகளாக ஆகுவோம். அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு மனிதன் ரமலானுடைய ஒரு நோன்பை விட்டு போட்டு ஒரு நோன்பை பிடிக்காமல் விட்டுவிட்டு முழு வருடம் தான் அவன் நோன்பு பிடிச்சாலும் அதை அவன் கலா செய்தவனாக ஆக மாட்டான் என்கிறார்கள். அந்த ஒரு நாளுடைய நன்மை ஏனைய மாதங்களில் அவன் ஏனைய 11 தான் நோன்பு பிடிச்சாலும் சரி அந்த ஒரு நாளுடைய நன்மையை அடைந்து கொள்ள மாட்டான் என்ற கருத்தை ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் தெளிவுபடுத்துகிறார். எனவேதான் ஹபீப் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம் ரமலானுக்கு நெருக்கமாக நோன்பை பிடித்து நமக்குள் பலகீனத்தை உருவாக்கி கொண்டு ரமலானில் நாம் நோன்பு பிடிக்க இயலாமல் ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானுடைய 15 பின்னால் நோன்பு பிடிக்க வேண்டாம் என்று உம்மத்துக்கு தடுத்திருக்கிறார்கள். அதே நேரம் இன்னும் ஒரு கருத்தையும் உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியர்கள் இருந்தார்கள், தன்னுடைய வஃபாத்துடைய நேரத்திலே 9 இருந்தார்கள், மொத்தம் 11 இருந்தார்கள். அவர்கள் தன்னுடைய காரணம் அவர்களுடைய மாதம் ஏற்படக்கூடிய அந்த விடயத்தின் மூலமாக ரமலானில் ஏற்பட்டதனால் அவர்கள் அந்த நோன்பை பிடிக்காமல் விட்டு விடுவார்கள். அதனால் அவர்களுக்கு அந்த மாதத்தில் நோன்பு பிடிப்பது தடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நோன்புகளை அவர்கள் இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் கலா செய்பவர்களாக இருப்பார்கள். இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான்
சென்ற ரமலானுடைய மாதத்தில் அவர்கள் விட்டு நோன்பை கதா செய்பவர்களாக இருப்பார்கள். அதனால் எல்லா மனைவியர்களும் பகல் நேரத்தில் நோன்பிருப்பார்கள். அதனால் நபியவர்களும் கூட நோன்பிருந்து விடுவார்கள் என்று கருத்தை எழுதியிருக்கிறார்கள். அன்பு அந்த சகோதரர்களே, முழுமையாக உம்மத்துக்கு ஷாபான் 15க்கு பின்னால நோன்பு பிடிப்பது தடை என்றாலும் சிலருக்கு அனுமதி இருக்கிறது. யாருடைய நோன்பு கதா இருக்கிறதோ அவர் அந்த 15க்கு பின்னால் சரி நோன்பை பிடித்து முடிக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒருத்தர் நேர்ச்சை செய்திருக்கிறார், முன்னே காலங்களில் பிடிக்க முடியவில்லை, இந்த காலத்துக்குள் அவருக்கு பிடிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைத்திருந்தால் அதையும் அவர் பிடித்துக் கொள்ளலாம். இன்னும் ஒருவர் இருக்கிறார், அவர் வளமையாக இந்த ஷாபானுடைய முன்னுள்ள 15 நாட்களில் நோன்பு பிடித்தவராக இருந்தால் அவர் தொடர்ந்தும் பிடிக்க அவருக்கு அனுமதி இருக்கிறது. இன்னும் ஒருவர் இருக்கிறார், பொதுவாக திங்களிலும் வியாழனிலும் அவர் நோன்பு பிடிக்கக்கூடிய வழக்கம் இருக்கும் என்றால் அவர் அந்த 15க்கு பின்னாலும் திங்களில் வியாழனின் நோன்பு பிடிக்க அவருக்கு அனுமதி இருக்கிறது. ஏன், அவர் நோன்பு பிடித்து பழக்கப்பட்ட ஒருவராக இருக்கிறார். அதனால் ஷாபானுக்கு 15க்கு பின்னாலும் நோன்பு பிடிப்பதால் அவருக்கு எந்த சிரமம் ஏற்படுவதில்லை என்பதை வைத்து ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறார். ஆன மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த ஷாபானுடைய விடயத்தை நாங்கள் விளங்குவதோட அகில இலங்கை ஜமீத்துலமா மாதா மாதம் பிறை பார்த்து கலண்டர் அச்சிட்டு விநியோகிக்கிறதே, அந்த கலண்டர்ல 4 தலைப்புகள் கொடுக்கிறதே, இந்த மாதத்திற்குள் அந்த தலைப்புகளில் ஹுதுபாக்களை நடத்துவதே நல்லதென்று கருதி அன்று அந்த மாதத்தை கவனித்து அந்த மாதத்துடைய விடயங்களை வைத்து அந்த தலைப்புகளை கொடுக்கிறதே, அல்லது சமூகத்துடைய தேவையை கவனத்தில் கொண்டு அந்தந்த காலத்தின் நேரத்தின் தேவையை வைத்து தலைப்புகளை கொடுக்கிறது. அந்த வகையில் இந்த ஷாபானுடைய மாதத்துடைய தலைங்கங்கள் 4 ஒன்றுதான் சஹாபாக்களுடைய சிறப்பு, 2வது அகிலு பைத்துகளுடைய சிறப்பு, 3வது ரமதானை வரவேற்போம், 4வது ரமதானும் சஹாபாக்களும் என்ற தலைப்பில். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த காலகட்டத்தில் சஹாபாக்களை பற்றி தூற்றப்படக்கூடிய நிலைப்பாடுகள் உருவாகி கொண்டு வருகிறது. சஹாபாக்களை இன்று தூசிக்கப்படுகிறது. சஹாபாக்களை பற்றி ரேடியோக்கள் நிகழ்ச்சிகளிலும் பல நிலைமைகளில் பேசப்படுகிறது. அதை கவனத்தில் கொண்டு தான் அந்த தலைப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரமலானுடைய வருகையை கவனிச்சு ரமலானை பற்றிய ஒரு உணர்வு, ரமலானை பற்றிய ஒரு ஆசை, அந்த மாதத்தில் இபாதத்துக்கள் செய்வதை பற்றிய ஒரு ஆசையும் ஆர்வமும் உருவாக்கப்பட வேண்டும், ஒரு முயற்சி செய்யப்பட வேண்டும் என்பதனால் தான் அது பற்றிய தலைப்புகளும் கொடுக்கப்படுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, சஹாபாக்கள் ரமலானுடைய விடயத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பார்க்கும் போது 10-15 தலைப்புகளில் உலமாக்கள் வேறுபடுத்தி காட்டுகிறார்கள். இந்த விடயத்தில் சஹாபாக்கள் இப்படி நடந்தார்கள், இந்த விடயத்தில் இப்படி நடந்தார்கள் என்று பல தலைப்புகளில் பேசியிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாமும் சில விடயங்களை அதில் பார்ப்பது நல்லதென்று நினைக்கிறேன். முதலாவது, சஹாபாக்களுடைய பழக்கம் எப்படி இருந்துச்சுண்டா, ரமத வருடத்தில் ரமதானுடைய மாதத்தை 6 மாத காலங்கள் ரமதான அடையோனும் ரமதான் எங்களுக்கு கிடைக்கோனும் என்ற கவலையில் துவா செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ரமதானுக்கு முன்னுள்ள ஷாபானுடைய மாதத்தில் அல்ல, அதற்கு முன்னுள்ள ரஜபுடைய மாதத்தில் அல்ல, 6 மாத காலங்கள் யா அல்லாஹ் எங்களை ரமதானின் பக்கம் அடைய செய்வாயாக, ஆரோக்கியம் உள்ளவர்களாக அந்த ரமதானை அடைய செய்வாயாக என்று 6 மாத காலங்கள் சஹாபாக்கள் ரமலானை அடைய வேண்டும் என்ற கவலையில் துவா செய்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அந்த ரமலானை கழித்து 6 மாதங்கள் யா அல்லாஹ் இந்த கழித்த ரமலானை நாங்கள் செய்த இந்த இபாதத்தை அந்த ரமலானில் மேற்கொண்ட விடயங்களை பொருந்திக் கொள்வாயாக, கபூல் செய்வாயாக என்று கவலையோடு 6 மாத காலங்கள் துவா செய்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மேலான சகோதரர்களே, ஹதரத் இப்னு அப்பா அவர்கள் அதே மாதிரி இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய பழக்கங்கள் இருக்கிறது. அவங்க துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. அல்லாஹும்ம ஸல்லிம் நீலா ரமலான், அல்லாஹும்ம ஸல்லிம் லி ரமலான் வதுஸல்லிம்ஹு மின்னி முதகப்பலா. யா அல்லாஹ், என்னை நீ ரமலானை அடைய செய்வாயாக, ரமலானை எனக்கு அடைய செய்வாயாக, என்னிடம் இருந்து அந்த ரமலானை நீ பொருந்திக் கொள்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக என்று சஹாபாக்கள் துஆ செய்வர்களாக இருந்திருக்கிறார். அதே மாதிரி சஹாபாக்கள் ரமலான் வருகிறது என்றால் ஆசையோட ரமலானை வரவேற்க கூடியவர்களாக, வாயின் மூலமாக அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக, சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ரமலான் வரும்போது மர்ஹபம் பி முத்தஹிரினா மின ஸுனூப், பாவத்திலிருந்து எங்களை சுத்தப்படுத்தும் மாதமே, நீ வருக வருக என்று தன்னுடைய உள்ள பூரிப்பை, ஆசையை, அன்பை அவர்கள் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ரமலானுக்கு முத்தஹிர், சுத்தப்படுத்தக்கூடிய மாதம் என்று பேர் வைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே மாதிரி அதிகமாக மஃபிரத்துக்காக துஆ செய்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹி பின் உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் நோன்பு காலங்கள்ல اللهم اني اسالك برحمتك التي وسعت كل شيء ان تغفر لي. يا الله உன்னுடைய அனைத்து விடயங்களையும் சூழ்ந்திருக்கும் உன்னது ரஹ்மத்தை கொண்டு நான் உன்னிடம் கேட்கிறேன், நீ என்னை மன்னித்திடுவாயாக என்று மஃபிரத்தை பற்றி, பாவ மன்னிப்பை பற்றி, தன்னுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அதிகமாக துஆ கேட்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே மாதிரி அவர்கள் குர்ஆனுடைய விடயத்தில் அதிகமான நேரம் கழிக்கக்கூடியவர்களாக, குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஏன்? குர்ஆன் என்பது இந்த மாதத்துக்கும் குர்ஆனுக்கும் ஆக நெருக்கம் இருக்கிறது. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இந்த உம்மத்துடைய விழிவுக்காக, இந்த உம்மத்துடைய வெற்றிக்காக, இந்த உம்மத்துடைய தெளிவுக்காக அல்லாஹ் இறக்கி வச்ச வேதம் தான் இந்த குர்ஆன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த குர்ஆனை, இந்த குர்ஆனை ரமலாண்டே காலத்தில் தான் அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். எனவே சஹாபாக்கள் அந்த ரமலாண்டே காலத்தில் அதிகமான முறையில குர்ஆன ஓதியவர்களாக இருந்திருக்கிறாங்க. சஹாபாக்களை பத்தி எழுதப்படுது, ஹஜ்ரத் உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அவங்க ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆன் முடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆன் முடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. சில சஹாபாக்கள் 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிப்பவர்களாக, சிலர் 7 நாட்களுக்கு ஒரு குர்ஆன் முடிப்பவர்களாக, சிலர் 10 நாட்களுக்கு ஒரு குர்ஆன் முடிப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, சஹாபாக்கள் எந்த அளவுக்குண்டா ரமலாந்தே காலம் வருதுண்டா, தாங்க தங்களுடைய அனைத்து வேலை வெற்றிகளையும் இருந்து ரமலானுக்காக வேண்டி கால நேரம் கொடுக்கிறதுக்கு தன்னை ஒதுக்கி கொள்வாங்க, ரமலான் அவங்களோட வேலை வெற்றிகளை குறைச்சி போடுவாங்க என்பதாக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இந்த குர்ஆனுடைய விடயத்தில் நாங்கள் எங்களை பற்றி சிந்திக்க வேண்டும், எங்களை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த குர்ஆனுக்கு ரமலானுடைய காலத்திலாவது நாங்கள் எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம்? மேலானவர்களே, இந்த குர்ஆன் இருக்குதே, இது சாதாரண உண்டு அல்ல. இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், உலமாக்கள் எழுதுறாங்க, கூறுகிறாங்க, குர்ஆனுடைய விடயத்தில் அந்த குர்ஆன் அழகாக ஓதணும், அதனுடைய அர்த்தத்தை விளங்கணும், அதை அமல் செய்யணும், அந்த குர்ஆனை பரப்போணும் என்ற தலைப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அவசியம் கட்டாயம் என தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இந்த 5 தலைப்புகள்ல இணைத்த எத்தனை விஷயங்கள் இருக்குது அன்பார்ந்தவர்களே, நான் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். இந்த குர்ஆனை விளங்குறதுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய நேரம் காலம் எப்படி இருக்கிறது, அதில் உள்ள விடயங்களை பார்த்து அமல் செய்யறதுக்காக எவ்வளவு முயற்சி செய்யறோம்? ஏன் ஒரு நண்பன் வெளியூர்ல இருக்கிறாரு, அவர் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார் எனக்கு, அந்த கடிதத்தில் ஏதோ எனக்கு முக்கியமான விடயங்கள் எழுதியிருக்கிறாரு, ஆனா எனக்கு பாச தெரியல, அது அரபுல எழுதப்பட்டிருக்கு வைங்க, ஆனா எனக்கு அரபு தெரியல, ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்குது, எனக்கு ஆங்கிலம் தெரியல, அது சிங்களத்தில் எழுதப்பட்டிருக்குது, எனக்கு சிங்களம் தெரியல, தமிழ் எழுதப்பட்டிருக்குது, எனக்கு தமிழ் தெரியல. அன்ப அந்த சகோதரர்களே, அந்த கடிதத்தை தூக்கி அப்படியே மூளையில போட்டு விடுவோமா? அதுல பார்த்து அதை வச்சிடுவோமா? எவ்வளவு முயற்சி செய்யறோம்? அரபு தெரிந்து ஒரு ஆளுமை தேடி போறோமா இல்லையா? அந்த ஆளுமிடம் கொடுத்து அந்த கடிதத்தை வாசித்து அதற்குரிய தெளிவை விளங்கி அதை டிரான்ஸ்லேட் பண்ணி தரும்படி கேட்கிறோமா இல்லையா? ஆங்கிலம் தெரிந்தவரை, சிங்களம் தெரிந்தவரை, தமிழ் தெரிந்தவரை தேடி சென்று அந்த என்னுடைய அன்பன், என்னுடைய பெரிய நண்பன் எதை எழுதியிருக்கிறான் என்பதை விளங்கிக் கொள்ள நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுவோம், முயற்சி செய்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களை இவ்வாறு அழகான தோட்டத்தில் படைத்து எங்களுடைய எலும்புகளை நிமித்து வைத்து இன்று எத்தனையோ வேலை வெட்டிகளை செய்யும் தைரியத்தை தந்து ஒரு தனவந்தனாக ஒரு படித்த பட்டதாரியாக நம்மை ஆக்கிய ரப்பு அல்லாஹ் நமது மூச்சு உலக, அதாவது நாம் தாங்கிய வயிற்றிலிருந்து வெளியேற்றப்பட்டதிலிருந்து நம்முடைய ரூ நம்மை விட்டு வெளியேற்றப்படும் கால பகுதி வரைக்குமான நமக்குரிய வழிகாட்டல், இந்த உலகத்துடைய வெற்றி, நாளை மறுமையுடைய வெற்றி அனைத்தையும் கூறியிருக்கும் அந்த குர்ஆனை பார்க்கிறதுல, அதனுடைய அர்த்தத்தை விளங்குறதுல, அதை படிக்கிறதுல நாங்கள் செலவழிக்கிற நேரத்தை, சல்லிய பணத்தை, காலத்தை சிந்திச்சு பாருங்க அன்பாந்த சகோதரர்களே. கைசேதம், நஷ்டம் சகோதரர்களே, இதை போல ஒரு துர்ப்பாக்கியம் உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. துனியாவுடைய சொத்துக்கள் இழந்து போகலாம், ஆனா படைத்த ரப்பு அல்லாஹ் என்னுடைய இறைச்சகன் சொல்லி அந்த குர்ஆனை ஓதுறதுக்கு, அதை வாசிக்கிறதுக்கு, அதுல விளக்கத்தை விளங்குறதுக்கு, அதை அமல் செய்து என்ற ரப்பை சந்தோஷப்படுத்த நான் தயார் இல்லைண்டா, என்ன போல ஒரு நஷ்டவாளி யார் இருக்க முடியும் அன்பாந்தவர்களே? மேலான சகோதரர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கை, நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை, குர்ஆனுக்காண்டி காலங்கள் அதிகமாக கழிச்சிருக்கிறாங்க, நேரங்கள் அதிகமாக செலவழிச்சிருக்கிறாங்க. மேலானவர்களே, சிந்திச்சு பாருங்க, நம்முடைய கையில ஒரு போனுக்கு எத்தனையோ ஹேண்ட்போன் கையில இருக்குது, ஏண்ட குழந்தைய கையில, ஏண்ட மனைவிட கடை கையில, ஏண்ட சகோதர கையில, அது இன்றைக்கு இல்லாம வேலை வெற்றிகளை செய்யறதுண்டா பெரிய ஒரு கஷ்டம் என்று நாங்க உணர்றோம். ஆபீஸ்ல இன்றைக்கு வீட்டில இருந்து காலையில் அவசரமா வெளிக்கிட்டு ஆபீஸுக்கு போயிட்டோம் அன்பாந்தவர்களே, ஆனா போனை வீட்டில் வச்சுட்டு போயிட்டோம். எவ்வளவு ஒரு கஷ்டப்படுவோம், அன்று நாள் பூராக நமக்கு அந்த போனை கை கெடுக்க கிடைக்கலண்டா, எவ்வளவு ஒரு நஷ்டமாக சிந்திக்கிறோம். ஆனா அன்பாந்த சகோதரர்களே, இன்றைக்கு இந்த குர்ஆன் எத்தனை பேருக்கு இருக்குது அன்பாந்தவர்களே? வீட்டில அஞ்சு பேர் இருக்கிறாங்க, ஒரே ஒரு குர்ஆன் தான் வீட்டில் இருக்கும். வீட்டில பத்து பேர் இருக்கிறாங்க, ஒரே ஒரு குர்ஆன் தான் வீட்டில் இருக்கும். அன்பாந்த சகோதரர்களே, யார் எந்த நேரத்தில் குர்ஆனை ஓதுறது? வாப்பா ஓத வேண்டும் என்று நினைக்கும் போது பிள்ளை குர்ஆனை எடுத்திருப்பார், தாய் ஓத வேண்டும் நினைக்கும் போது மகள் குர்ஆனை எடுத்திருப்பால், தாய்க்கு தந்தைக்கு மாறி மாறி ஓதுறதுக்கு சந்தர்ப்பம் கிடையாது. அதனால குர்ஆனை ஓதுறதுக்கு நேரமே கிடையாது. அன்பாந்தவர்களே, ஒவ்வொருவரும் மரணிப்போமாக இருந்தா, நம்மளை கொண்டு போய் கபரில் வைக்கப்படுமாக இருந்தா, மண் போட்டு அடக்கப்படுமாக இருந்தா, நாம் செய்த அனைத்தும் முற்றுப்பட்டு விடும், எதுவும் நமக்கு வந்து சேர போறதில்லை, அதுக்கு பின்னால நடக்கக்கூடிய எந்த காரியங்களும் வரப்போறதில்லை. மூன்றே மூன்று விடயம் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒன்று சதக்கா ஜாரியா, ரெண்டு சாலியான குழந்தை துவா செய்து, மூன்றாவது விட்டுட்டு போன குர்ஆன், மூன்றாவது விட்டுட்டு போன குர்ஆன். மேலான சகோதரர்களே, எனக்கு இன்றைய வாழ்க்கையில் ஒரு குர்ஆன் இல்லை, நான் மௌத்தா போகும் போது எப்படி குர்ஆனை விட்டுட்டு போக போறேன், எப்படி மௌத்துக்கு பின்னால அந்த குர்ஆன் எனக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்க போகுது? அன்பாந்தவர்களே, சிந்திச்சு பாருங்க, வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைக்கேற்ப மாதிரி சாமான்கள் வாங்கி வைக்கிறோம், ஆனா வாப்பா ஓதுறதுக்கு குர்ஆன், தாய் ஓதுறதுக்கு குர்ஆன், மகள் ஓதுறதுக்கு ஒரு குர்ஆன், மகன் ஓதுறதுக்கு ஒரு குர்ஆன் என்று எங்க வாங்கி வச்சிருக்கிறோம்? சரி, ஒரு குர்ஆன் இங்குதானே, மாறி மாறி ஓதிக்கொள்வோம் என்றுதான், அதை பற்றி சிந்திக்கிறதும் இல்லை. என் வீட்டில் ஒரே ஒரு குர்ஆன் தான் இருக்குது, நான் எப்படி ஓதுறது, என் மனைவி எப்படி ஓதுறது, என் தாய் எப்படி ஓத போறா, என்னுடைய தந்தை எப்படி ஓத போறாரு, என்னுடைய குழந்தைகள் எப்போ ஓத போறாங்க. எல்லாருக்குமா கிடைக்கிற ஓய்வு நேரம் ஒன்று, காலை நேரம் அல்லது மாலை நேரம். அந்த நேரத்துக்குள்ள எல்லாரும் ஓதுருண்டா எங்கு ஓதி முடிக்க போகிறோம்? அன்பார்ந்த சகோதரர்களே, ரமலான் வருகிறது. சஹாபாக்கள் திட்டம் போட்டு ரமலானை எப்படி நான் நிறைவேற்றுவது என்று ஒவ்வொருத்தரும் திட்டம் போட்டு செயல்பட்டது மாதிரி நாங்களும் திட்டம் போட்டு செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது. ஆக மேலான சகோதரர்களே, குரானுடைய விடயத்துல கருத்தினை காட்டுவோம். அதே மாதிரி ரமலான வரவேற்கிற விஷயத்துல ஒன்று, நாங்க எங்கட வீடுகள் எரிக்கக்கூடிய அந்த டிவி பொட்டிகள் அப்படியே மூடி வச்சிருவோம். அன்பார்ந்தவர்களே, ஏனே காலங்கள்ல பார்க்கலாம் என்று சொல்லல, ஆனா ரமலானுடைய காலத்துல நீங்க அதை பார்த்து நாம நம்முடைய இபாதத்தை வீணாக்காமலுக்கு அந்த பெட்டி அப்படியே மூடி வச்சிருங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த அளவுக்கு எழுதுறாங்கண்டா பேப்பர்கள்ல, மெகசீன்கள்ல, அவுட்லக்குகள்ல, கெட்லாக்குகள்ல, எதிரியாக இருந்தாலும் சரி, ஆபாச காட்சிகள் இருக்குமா இருந்தா, அந்நிய பெண்களுடைய காட்சிகள் இருக்குமா இருந்தா, அதை கூட பார்க்காதங்க என்று சொல்லுறாங்க உலமாக்கள். அன்பார்ந்தவர்களே, போஸ்டர் அடிக்கப்பட்டிருக்கிறதா, அதை கூட ரமலானுடைய காலத்தில் அல்ல. பொதுவாக ஹதரத் அப்துல் சமத் உஸ்தான் அவங்களோட ஒரு கருத்து சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கிறேன், வெறுமின ஒரு பெண்ணை நேருக்கு நேர் பார்ப்பதை போலத்தான் தவிர்ந்து கொள்ளணுமா, அதே மாதிரி தான் இந்த போஸ்டர்களை பார்த்து கூட ஒருவர் இச்சைப்பார்ண்டா ஆசைப்படுவார்ண்டா, ரெண்டும் பாவம் தாண்டு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, இந்த பேப்பர் மெகசின்கள்ல வரக்கூடிய ரூபங்களை கூட பாக்குறத விட்டு எங்களை நாங்க ஒதுக்கி கொள்ளணும். அதே மாதிரி எப்படி எங்கட ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வருறாரு அல்லது நாங்க ஒரு பிரயாணம் போறோம்டா, தயார் இல்லாம அவங்கள வரவேற்காம நாங்க இருக்க போறதில்ல, அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, ரமலான் வருது அன்பார்ந்த சகோதரர்களே, அதை நாங்க வரவேற்க கூடியவங்களாக இருக்கணும். எங்கட வீட்டுக்கு எங்கட விருந்தாளி வராரு, எப்படி வர்ணமாக சமைக்கிறோம், எப்படி வீட்டை சுத்தப்படுத்தி அழகுபடுத்தி வைக்கிறோம், அவரை வருவார் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம், வழியில நிக்கிறோம், கேட்ல நிக்கிறோம், பல தடவை கோல் பண்றோம், எங்க வாரீங்க, எந்த இடத்துக்கு வந்துட்டீங்க, வீட்டுக்கு நேராக வந்து சேரலுமா, இல்லாட்டி நான் வந்து உங்களை கூட்டிட்டு போக வாண்டி எவ்வளவு வரவேற்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, ரமலான் வருது, அல்லாஹ்வுடைய விருந்தாளி ரமலான் வருது. அன்பார்ந்தவர்களே, நமக்கு நன்மையை ஈட்டு தரக்கூடிய பொக்கிஷமான மாதம் அன்பார்ந்தவர்களே, பாக்கியமான மாதம். ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஷாபானுடைய மாதத்திலே சொல்வார்கள், அதாக்கும் ரமலான், உங்களுக்கு ரமலான் வந்துட்டு, ஷஹ்ரு முபாரக், முபாரக்கான பரக்கத்தான மாதம், ஷஹ்ரு முபாரக், பரக்கத்தான மாதம் வருது என்று நபி அவர்கள் சஹாபாக்களை பஷாரத் சொல்வார்கள், ஆர்வம் ஊட்டுவார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அவ்வளவு பெருமதியான ஒரு மாதம் நம்மளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. அதற்காக வேண்டி நாம் தயாரிப்பாக வேண்டும். அந்த ரமலானுடைய வருகையை உள்ளத்தில் ஆசை உள்ளவர்களாக, வரவேற்கக்கூடியவர்களாக, ஏற்பாடுகள் செய்யக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் ஆகி இந்த வரக்கூடிய ரமலானை அல்லாஹ்வுடைய முழுமையான பொருத்தத்தோடு, அந்த ரமலான் எந்த பொக்கிஷத்தை கொண்டு வருதோ அந்த பொக்கிஷத்தை நாங்களும் நமது குடும்பமும் குழந்தைகளும் மனைவி மக்களும் பெற்றோரும் அடைந்து நற்பாக்கியம் உள்ளவர்களாக ஆக வேண்டும். வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய தப்பு தவறுகளை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, எதிர் வரக்கூடிய ரமலானை எங்களுக்கு தந்துடுவாயாக, அதனை அடைய செய்வாயாக, சலாமத்தான முறையில் ஆரோக்கியமான முறையில் அதை அடைய செய்வாயாக, அந்த ரமலானில் நல்ல முறையில் ஈடுபட தௌஃபீக் செய்வாயாக, நீ விரும்பக்கூடிய முறையில் அதை கழிக்க தௌஃபீக் செய்வாயாக, அந்த ரமலான் எங்களுக்கு பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், நல்ல மக்களுடைய கூட்டத்தில் எங்களை சேர்த்திடுவாயாக, முஸ்லீம்களுடைய பிரச்சனைகளை நீக்கி வைப்பாயாக, சோதனைகளை விட்டும் அவர்களை பாதுகாத்துடுவாயாக, அனைத்து மக்களுக்கும் மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்துவாயாக, மாற்று மதத்தவர்களோட நல்லெண்ணத்தோடு நடக்க தௌஃபீக் செய்வாயாக, எங்களை பற்றிய நல்லெண்ணங்களையும் அவர்களுடைய உள்ளத்தில் போட்டுடுவாயாக, எங்களோடு நல்ல முறையில் நடக்க தௌஃபீக் செய்வாயாக, அனைத்து முஸ்லீம் கபராளிகளையும் பொருந்திக் கொள்வாயாக, இந்த துவாவை அங்கீகரித்தருள் புரிவாயாக. வாஹிர தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures, visit SL